நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணருமாக இருக்கிற நல்ல தகவனே, இந்த காலை வேளையிலே எங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுப்பி விடுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி இருக்கிறீர்கள் கர்த்தாவே. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நாங்கள் விழித்து கர்த்தரை இருட்டோடே எழும்பி தேடத்தக்கதாக உதவி செய்வாண்டவரே. எங்களுடைய தனி ஜப நேரங்கள் எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதமான நேரங்கள் கர்த்தாவே. எங்கள் காலை ஜபங்களை பொறுத்து எங்கள் பகல் வாழ்க்கையின் வெற்றிகள் அமைந்திருக்கின்றன கர்த்தாவே. அதனாலே நாங்கள் இந்த புதிய வாரத்தில் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலேயும் தனி ஜப நேரங்களை காத்துக்கொள்ளத்தக்கதாக கர்த்தரிடத்திலே மன்றாடுகின்றோம் தகப்பனே. கர்த்தருடைய வேதத்திலே தேடி வாசியுங்கள் என்று கூறுகிறீர் கர்த்தாவே. உடைய வசனங்களை நாங்கள் தேடி தேடி வாசிக்கத்தக்கதான ஒரு நாட்டத்தையும் மனதையும் அதிகாலையிலே வாஞ்சியையும் நேரத்தையும் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு நாங்கள் வாய் திறந்து சொல்லத்தக்கதான தைரியத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. தேவரீர், நாங்கள் எந்தெந்த சபைகளை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சபைகளிலே சென்று கர்த்தரை ஆராதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் தக்கதான மனப்பக்குவத்தையும் வாஞ்சையும் தீவிரத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், சபை தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் கிராமங்களையும் எங்கள் சமுதாயங்களையும் ஆண்டவரே தலைமையெடுத்து நடத்தும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏற்ற தலைமை இல்லாத குடும்பங்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கணவனை இழந்த ஸ்திரீகளுக்காக அதிகமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர், தலைமை இல்லாத இடங்களுக்கு தலைமைகளை கொடுத்துடலும் அப்பா. கணவன் இல்லாத வீடுகளிலே அந்த காலி இடத்தை கர்த்தர் நிரப்பியறலும் அப்பா. ஆண்டவரே, கணவன் மனைவி நடுவிலே கருத்தொற்றுமை அன்பு இருக்கத்தக்கதாக, ஒருவரோடு ஒருவர் பேசி எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாக, ஒருவருக்கு ஒருவர் மறைத்து எதையும் செய்யாமல் இருக்கத்தக்கதாக ஜபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகள் பெற்றோருக்கு மறைத்து எதையும் செய்து விடாமல் நீர் காத்து கொள்ளத்தக்கதாக ஜபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பிள்ளைகள் வயதிற்கு ஏற்ற வளர்ச்சி பெறட்டும், அவருடைய மனம் நன்றாக வளரட்டும், அறிவு நன்றாக வளரட்டும், அவருடைய வருங்காலம் வளரட்டும், ஏற்ற வயதிலே திருமணங்கள் அமையட்டும், நல்ல வேலைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும், அவர்கள் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிற கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகள் கண்ணீர் விடுவார்கள் என்றால் பெற்றோர்களாகிய எங்களால் தாங்க முடியாத ஆண்டவரே. கண்ணீர் விடும் பிள்ளைகள் யாருக்காவது ஜபிக்கும் வேளையிலே இருப்பார்கள் என்றால் அவருடைய கண்ணீருக்கு காரணமாய் இருக்கிறவைகளை நீர் மாற்றி போடும் ஆண்டவரே. கர்த்தர், எங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றும் ஆண்டவரே. எங்கள் வியாதிகளை ஆரோக்கியமாக மாற்றும் கர்த்தாவே. எங்கள் பண சிக்கல்களை லாபமாக மாற்றும் கர்த்தாவே. எங்களுக்கு இருக்கும் சங்கடங்களை சந்தோஷமாக மாற்றும் கர்த்தாவே. இந்த புதிய வாரத்தில் எங்களால் சிக்கி எடுக்க முடியாத நூல்கண்டுகளை கர்த்தர் சிக்கி எடுத்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களால் சமாளிக்க முடியாத சூழ்நிலைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களால் சுமக்க முடியாத பாரங்களை கர்த்தர் சுமந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களால் கண்டுகொள்ள முடியாத ரகசியங்களை கர்த்தர் கண்டுகொள்ள செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களால் ஜெயிக்க முடியாத சம்பவங்களை கர்த்தர் ஜெயித்து காட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த புதிய வாரத்தில் ஜெபிக்கும் ஒவ்வொருவருடைய இருதயத்திலேயும் எதற்காக இதயங்கள் துடிக்கின்றதோ, கவலைப்படுகின்றதோ, கண்ணீர் விடுகின்றதோ கர்த்தர் அவைகளை கேட்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக பாரும். ஒவ்வொரு குடும்பத்தின் பிரச்சனைகளும் வித்தியாசமானவைகள் கர்த்தாவே. ஒவ்வொரு மனமும் அதனுடைய துயரமும் வித்தியாசமானது தகப்பனே. கிருபையாக ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியத்தை புண்ணியமாக வழங்கியருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதற்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்திலும் கலந்து கொள்கிறவர்களுக்கு விடை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தாமதம் இல்லாமல் விடை கிடைக்கிறது என்பதை அறிந்து அவர்களுமே ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிரசவ ஸ்திரீகளுக்கு ஏற்ற சமயத்தில் எந்த சிரமமும் இல்லாமல் சுக பிரசவத்தை அருளி செய்யும் தகப்பனே. ஆண்டவரே, குடும்பத்தை விட்டு தூரமாயிருக்கிறவர்கள் ஆண்டவரே, ஆஸ்பத்திரியில இருக்கிறவர்கள், சிறைச்சாலையில இருக்கிறவர்கள், எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, ஒரு தப்பும் செய்யாமல் தண்டிக்கப்படுகிறவர்கள், மனிதர்களுடைய கோபங்களுக்கு ஆளானவர்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் இந்த புதிய வாரத்தில் துடைத்தரணும் தகப்பனே. கிருபையாக ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்லவராகவும் வல்லவராகவும் போதுமானவராகவும் இருந்து எங்களை கைப்பிடித்து நடத்தி இந்த வாரத்தின் முடிவில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக தேவரீர் எங்களை மாற்றி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, 2 சாமுவேலின் புத்தகத்தில் அப்சலோம் தன் தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பியது நிமித்தம் தாவீது எருசலேமை விட்டு ஓடிப்போனான் என்று படித்தோம். அப்சலோமின் ஆலோசனைக்காரனான அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை முறியடிக்க ஊசாயை அனுப்பியதையும் நாம் பார்த்தோம். அகித்தோப்பேலின் முதல் ஆலோசனையில் ஊசாய் தலையிடவில்லை. இன்று நாம் அகித்தோப்பேல், அப்சலோம், தாவீது ஆகியோருக்கு என்னவாயிற்று என்று 17-18 அதிகாரங்கள் மூலம் படிக்கிறோம். அகித்தோப்பேலின் முதல் ஆலோசனையை செய்து முடித்த அப்சலோம் தன் 2வது ஆலோசனையை எதிர்க்கிறான். அகித்தோப்பேலின் முதல் ஆலோசனையை ஏற்று அதன்படி செய்த அப்சலோமை பார்த்து தன் 2வது ஆலோசனையையும் அகித்தோப்பேல் கூறுகிறான். தன்னுடைய தலைமையில் 12,000 வீரர்களை அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக தளர்ந்து போயிருக்கும் தாவீதை கொன்றுவிடவும், அப்படி கொன்றுவிட்டால் அப்சலோம் தான் நிரந்தர அரசன் என்று அகித்தோப்பேல் ஆலோசனை கூறுகிறான். போரில் வெற்றி பெற வேகமும் திடீரென தாக்கும் யுத்தியுமே என்பதன் அடிப்படையில் அவன் ஆலோசனை அமைந்தது. திடீரென தப்பி ஓடியதால் தாவீதிடம் போருக்கான ஆயுதங்கள் அவ்வளவாக இல்லை. ஆயுதங்களும் இல்லாத சமயத்தில் அவனை தாக்கி அவனை அழிக்க அகித்தோப்பேல் ஆலோசனை கூறுகின்றான். தன் தகப்பனையே அழித்துவிடும் இந்த அரக்க ஆலோசனையை ஆரவாரித்து ஏற்றுக்கொண்டான் அப்சலோம். ஆனாலும் ஊசாயிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று அவன் மனதில் தோன்றிற்று. உடனே அப்சலோம் அகித்தோப்பேலின் ஆலோசனையை ஊசாயிடம் அறிவித்து கருத்து கேட்கிறான். அப்சலோமுக்கு சாதகமும் தாவீதுக்கு பாதகவுமான அந்த ஆலோசனையை கேட்ட ஊசாய் சுதாரித்துக் கொண்டான். இந்த முறை இந்த ஆலோசனையை செயல்படாமல் நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தான். முதல் 6 வசனங்களில் அகித்தோப்பேல் கொடுத்த ஆலோசனையை ஊசாய் எப்படி முறியடிக்கிறான் என்பதை 7-14 வசனங்களில் வாசிக்கிறோம். அப்சலோமே, தாவீது ஒன்றும் சிறுவனல்ல. அவன் நம்மை விட போர் பலம் கண்டவன். சவுல் அவனை பிடிக்க முற்பட்ட போது ஓடி தப்பியவன். அவனிடம் இருக்கும் வீரர்கள் நம் வீரர்களை விட பலசாலிகள், அனுபவசாலிகள். எனவே வேகமும் திடீர் தாக்குதலும் தாவீதிடம் வெற்றி பெறாது என்று கூறிவிட்டான் ஊசாய். அகித்தோப்பேலின் ஆலோசனையில் இருந்த சில ஓட்டைகளை காண்கிறான் ஊசாய். தாவீதை எதிர்ப்பது என்பது தன் குட்டிகளை பறிகொடுத்து பத்தி எரிந்து கொண்டிருக்கும் தாய் கரடியோடு சண்டை போடுவதற்கு சமானம் என்று கூறுகின்றான். இப்படிப்பட்ட சமயத்தில் நமக்கு தேவை விவேகமே அன்றி வேகம் அல்ல என்று கூறுகிறான். தாவீதிற்கு பாதகமாய் அமைந்த அகித்தோப்பேலின் ஆலோசனைக்கு மாறாக வேறு ஆலோசனை கொடுக்கிறான் ஊசாய். அப்சலோமே, நம்மை விட திறமை வாய்ந்த தாவீதின் படையை வெல்ல நமக்கு தேவை அதிக வீரர்கள். எனவே இஸ்ரவேல் அனைத்திலும் இருந்து வீரர்களை ஒன்று திரட்டி உன் தலைமையில் சென்றால் நிச்சயம் போரை வென்றுவிடலாம். அது மாத்திரமல்ல, நீரே தலைவனாய் பொறுப்பேற்று அணிவகுத்து சென்றால் உன் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும் என்று ஊசாய் கூறினான். எதிரியை அழித்து கொள்வதை விட எதிரியை விட நான் எல்லாவற்றிலும் திறமையானவன் என்று நிரூபிக்கும் இந்த யோசனை அப்சலோமுக்கு அவனோடு இருந்தவர்களுக்கு சரியாக கண்டது. ஊசாயின் ஆலோசனையை மேலோட்டமாய் பார்த்தால் அப்சலோமுக்கு சாதகமான ஆலோசனையாய் தோன்றினாலும் அதில் பெரிய குறைபாடுகள் உண்டு. போரில் அனுபவமற்ற அப்சலோம் இஸ்ரவேல் அனைத்திலுமிருந்து படை திரட்ட கிடைக்கும் கால அவகாசத்துக்குள் போரில் தேர்ச்சி பெற்ற தாவீது நிச்சயமாக படை திரட்டி விடுவான். எனவே இந்த ஆலோசனையை தாவீதுக்கு சாதகமாக கர்த்தர் மாற்றியமைத்தார். ஊசாயின் ஆலோசனையை அப்சலோம் செயல்படுத்த ஆரம்பித்தான். இஸ்ரவேல் அனைத்திலிருந்து படை திரட்டும் அதே சமயத்தில் ஊசாய் சாதோக், அபியத்தார் ஆகியோரின் குமாரர் மூலம் ஆலோசனையை தூது அனுப்புகிறான். இதை 15-21 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். தூது அனுப்பப்பட்டவர்கள் அப்சலோமின் வீரர்களிடம் சிக்காமல் தப்பினார்கள். இதிலும் தேவனுடைய கரம் தாவீதை பாதுகாக்கிறது. தூதுவர்கள் தாங்கள் கொண்டு போன செய்தியை தாவீதிடம் அறிவித்தார்கள். உடனே தாவீது தன் உடன் இருந்த அனைவரையும் அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக யோர்தான் ஆற்றை கடந்து செல்கிறான். அகித்தோப்பேலின் முடிவை குறித்து 23வது வசனத்தில் வேதம் நமக்கு கூறுகிறது. அரசவையில் தான் அளித்த ஆலோசனை நிராகரிக்கப்பட்டு ஊசாயின் ஆலோசனை பின்பற்றப்பட்டதை எண்ணிய பெருமை நிறைந்த அகித்தோப்பேல் மனம் உடைந்தான். அரசவையில் தனக்கிருந்த செல்வாக்கு செல்லாமல் மாறிவிட்டதை எண்ணி துயரமடைகிறான். வேத வாக்காய் எண்ணப்பட்ட தன் ஆலோசனைகள் இப்பொழுது ஒதுக்கப்பட்டு விட்டதை எண்ணியவன் வெம்புகிறான். இது தன் அறிவு கூர்மைக்கு தன் அந்தஸ்துக்கு ஏற்பட்ட இழுக்கு என்று எண்ணிய அகித்தோப்பேல் தன் குடும்ப காரியங்களை சரி செய்துவிட்டு நாண்டு கொண்டு நின்று செத்தான் என்று வேதம் கூறுகிறது. பெருமை பிடித்த ஒரு மனிதனின் பரிதாப முடிவு. எனவேதான் வேதம் தெளிவாய் கூறுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. நீதிமொழிகள் 16:18 இதை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பெருமை உயிர்கொல்லி நோயை விட மோசமானது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் இந்த பெருமை என்ற கொடிய பாவத்திற்கு அடிமையாக கிடக்கிறோம். பொதுவாக இந்த உலகத்தில் 3 விதமான பெருமைகளை நாம் காண்கிறோம். நம்முடைய முகத்தை, நம்முடைய சரீரத்தை குறித்த பெருமை. ஒவ்வொரு முறையும் நாம் அலங்காரம் செய்யும் போது நாம் எவ்வளவு அழகு பெற்றிருக்கிறோம், நம் கண்கள் எவ்வளவு அழகானவை, இதற்கு நிகர் யார் என்று நம்முடைய சரீரத்தை குறித்து நாம் பெருமை பாராட்டுகிறோம். 2வது, நம்முடைய இனத்தை குறித்த பெருமை, குடும்ப பின்னணியை குறித்த பெருமை, நம் குடும்பத்தின் நீதி நிலைமை, தொழில், இவற்றை குறித்த பெருமைகள். 3வது, நம்மீது தேவன் கிருபை பாராட்டுகிறாரே, அந்த கிருபையை குறித்தும் பெருமை. இதுதான் மிக பரிதாபமான பெருமை. ஆண்டவர் கிருபையாய் நம் ஜபத்தை கேட்டால் அதிலும் பெருமை பாராட்டுகிறோமே, நம்மில் உள்ள ஆவிக்குரிய வரங்களை பற்றி பெருமை பாராட்டிக் கொள்கிறோமே, இது எவ்வளவு ஆபத்தான ஒன்று. வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று. நாம் பெருமை கொள்ளும் போது தேவனோடு நாம் எதிர்த்து நிற்கிறோம். தேவனை எதிர்த்து நாம் வெற்றி அடைய முடியுமா? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பெருமையான எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். தாழ்மையை தரித்துக் கொள்ளுவோம். ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனத்தாழ்மையை முன்மாதிரியாக கொண்டு நாமும் அவருடைய தாழ்மையை தரித்துக் கொள்வோம். பெருமையினால் பீடிக்கப்பட்ட அகித்தோப்பேல் தன் முடிவை தானே சம்பாதித்துக் கொண்டார். இஸ்ரவேல் அனைத்திலும் இருந்து படை திரட்டிய அப்சலோம் தனது அடுத்த கட்ட நடவடிக்கையான தாவீதை தேடும் பணியில் துரிதப்படுகிறான். அனுபவம் இல்லாத அமாசாவை தளபதியாக நியமிக்கிறான் அப்சலோம். தன் குமாரனுடைய தேடுதல் வேட்டையிலிருந்து தப்பிக்க ஓடுகிறான் தாவீது. எந்தவித போர் ஆயுதங்களும் இல்லாதிருந்த தாவீதுக்கு அவனை சுற்றியிருந்த தேசத்தார் உதவிக்கு வந்தது அவனுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. இதிலும் தேவனுடைய கரம் தாவீதோடு இருப்பதை உணர முடியும். 27வது அம்மோன் புத்திரர்களில் சிலர் தாவீதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கொடுத்து உதவுவதை பார்க்கிறோம். அதிக அனுபவம் இல்லாத அப்சலோமை நம்புவதை பார்க்கிறோம். அனுபவமும் திறமையும் அதிகம் பெற்ற தாவீதை நம்புவதே சிறந்தது என்று நினைத்து பலர் தாவீதுக்கு உதவினார்கள். அப்சலோமின் படை தன்னை தொடர்ந்து வருகிறதை அறிந்த தாவீது தன்னிடத்தில் உள்ள படைகளை பிரிக்கிறான். 100 பேருக்கு அதிபதிகளையும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் நியமிக்கிறான் என்று 18வது படிக்கிறோம். யோவாப், அபிசாய் மற்றும் ஈத்தாயை படை தளபதிகளாக நியமித்து தானும் போருக்கு வருவதாக தாவீது கூறுகிறான். ஆனால் படையோ தாவீதின் வரவை எதிர்த்தது. படை வீரர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் மறித்தாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் உண்மையே குறிவைப்பதனால் தாவீதே, நீர் பட்டணத்தில் இருந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஒருமித்து கூறினார்கள். படை வீரர்களின் கருத்தை ஏற்ற தாவீது படை புறப்பட தயாராகும் போது படை தளபதிகளுக்கும் படை வீரர்களுக்கும் கட்டளை ஒன்று கொடுத்தான். என் நிமித்தம் என் பிள்ளையாகிய அப்சலோமை மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கூறுவதை 5வது பார்க்கிறோம். கட்டளை பெற்ற போர் வீரர்கள் போருக்கு செல்கிறார்கள். மறுபடியும் ஓர் உள்நாட்டு போர். எப்ராஹிம் காட்டிலே யுத்தம் நடைபெற்றது என்று வேதம் கூறுகிறது. யுத்தம் வலுத்தது. தாவீதின் திறமையும் அனுபவம் மிகுந்த படைகளுக்கு முன்பு அப்சலோமின் அனுபவமற்ற படைகள் தோல்வியை கண்டது. காட்டில் யுத்தம் நடைபெற்றதால் படைகள் தாவீதின் படையிலிருந்து தப்ப நினைத்து காட்டில் சிக்கிக் கொண்டன. பட்டயம் கொண்டதை காட்டிலும் காடு கொண்டது அதிகம் என்று 8வது கூறுகிறது. அப்சலோம் தாவீதின் படைகளுக்கு எதிர்ப்பட்டு கோவேறு கழுதையில் ஏறி தன் ஜீவன் தப்ப ஓடுகிறான். அப்சலோமின் அழகுக்கு இன்னும் அழகு சேர்க்கும் அவன் கூந்தல் காற்றில் பறந்து ஓடுகின்றது. தன் அழகுக்கு காரணமாயிருப்பது அவன் அழிவுக்கும் காரணமாயிருக்கும் என்று அவன் கனவிலும் எண்ணி பார்க்கவில்லை. காற்றில் அலையென பறந்த அவன் கூந்தல் கருவாலி மரத்தின் கிளையில் சிக்கிக் கொண்டது. அவன் வந்து கொண்டிருந்த கழுதை முன்னால் நகர்ந்து ஓட கருவாலி மரத்தில் அவன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். மரத்தில் மாட்டி தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமை தாவீதின் படை வீரன் ஒருவன் கண்டு ஓடி சென்று யோவாபிடம் அறிவிக்கிறான். அதற்கு யோவா பிரதியுத்தரமாக, போர் வீரனே, ஏன் நீ அவனை கொண்டு போடவில்லை? நீ அவனை கொண்டிருந்தால் நான் உனக்கு பரிசு கொடுத்திருப்பேனே என்று கூறுகின்றான். அதற்கு படை வீரன், நான் எப்படி என் அரசனுடைய கட்டளையை மீற முடியும்? தாவீது ராஜா சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளும் என்று கூறுகிறான். ஆனால் யோவாவோ தாமதிக்காமல் துரிதமாய் சென்று உயிரோடு தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் மார்பிலே 3 வல்லயங்களை எரிந்து மரத்திலிருந்து கீழே இறக்கி அவனை அடித்து கொன்று போட்டான் என்று 14-15 வசனங்களில் வாசிக்கிறோம். அப்சலோம் மரித்தான். அவன் உண்டாக்கிய பெரிய எதிர்ப்பு அடங்கிவிட்டது. அப்சலோமின் சடலத்தை எடுத்து குழியில் போட்டு கற்குவியலை குவித்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. தாவீதின் கட்டளையையும் மீறி யோவாப் அப்சலோமை கொலை செய்தான். தாவீது அப்சலோமை தன் எதிரியாக கருதாமல் தன் குமாரனாக கருதுகிறான். ஆனால் யோவாபோ அப்சலோமை பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக கருதுகிறான். அப்சலோமை அடக்கினால் எதிர்ப்பு அடங்கிவிடும் என்று எண்ணி அப்சலோமை அவன் தகப்பனின் கட்டளையை மீறி கொன்றான். எதிர்ப்பும் அடங்கியது. 19-32 வசனங்களிலே அப்சலோமின் மறைவை குறித்து தாவீதுக்கு எவ்வாறு அறிவிக்கப்பட்டது என்று விவரிக்கப்பட்டுள்ளது. அப்சலோமை அடக்கி எக்காலம் ஊதுகிறான் யோவாப். தாவீதின் படைகளுக்கு கிடைத்த வெற்றியை மாத்திரமே அறிந்திருந்த அகிமாஸ் இந்த வெற்றி செய்தியை நான் போய் தாவீதுக்கு அறிவிக்கிறேன் என்று யோவாபிடம் கேட்கிறான். ஆனால் யோவாபோ முழு விவரமும் அறியாத நீ செல்ல வேண்டாம், கூஷியை அனுப்புவோம் என்று கூறி கூஷியை மகிழ்ச்சியின் செய்தி என்று சொல்ல அனுப்புகிறான். ஆனால் அகிமாஸோ தானும் செல்ல வேண்டும் என்று பிடிவாதமாக வேண்டிக் கொண்டு தானும் ஓடுகிறான். அங்கே தாவீது 2 வாசல்களுக்கு நடுவே உட்கார்ந்திருக்கிறான். நடந்து கொண்டிருக்கும் உள்நாட்டு யுத்தத்தின் முடிவை வைத்தே தான் எருசலேம் நகருக்கு உள்ளே செல்ல முடியுமா முடியாதா என்று நிர்ணயிக்க வேண்டும். அதற்காக அவன் காத்திருக்கிறான். ஒரு சில ஆண்டுகளில் தன் குடும்பத்தில் நிகழ்ந்துவிட்ட கவலைக்கிடமான காரியங்களை எண்ணி அவன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். என்று நிற்கும் இந்த கலவரங்கள் என்று மனதுக்குள் அவன் எண்ணுகிறான். இப்படி எண்ணம் கொண்டிருந்த தாவீதின் காவலாளியின் கண்கள் தூரத்தில் ஒரு உருவம் ஓடி வருவதை காண்கிறது. தன் அரசனிடம் கூறி அறிவிக்கிறான், ஒரு மனிதன் தனியே ஓடி வருகிறான் என்று. அந்த செய்தி தாவீதின் ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. ஓடி வருகிறவன் அகிமாஸ் என்று சொல்ல, அகிமாஸ் நல்லவன், அவன் நிச்சயம் நல்ல செய்தி கொண்டு வருவான் என்று சொன்னான். உடனே காவலாளி, இதோ மட்டும் ஒரு மனிதன் பின்னாக ஓடி வருகிறான் என்று அறிவித்தான். அதற்கு தாவீது, அவனும் நல்ல செய்தியே கொண்டு வருவான் என்று நம்பிக்கை கொண்டான். முதலில் ஓடி வந்தவன் செய்தி என்ன கொண்டு வருகிறான்? என் அரசனுக்கு விரோதமாக கையெடுத்த மனிதர்களை ஆண்டவர் உம் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார் என்று களிப்போடு அறிவிக்கிறான். வெற்றி செய்தியில் நாட்டம் கொள்ளாமல் தன் அருமை குமாரன் அப்சலோமுக்கு என்னவாயிற்று என்று அவசரமாய் கேட்கிறான் தாவீது. ஆனால் முழு நிலையும் அறியாத அகிமாஸ் பதில் தெரியாமல் விழிக்கிறான். அப்பொழுது அவனை புறமே நிற்கச் செய்துவிட்டு அடுத்து வந்த கூஷியின் வாய்மொழியை கேட்டான். கூஷியும் வெற்றி செய்தியை மகிழ்ச்சியோடு அறிவித்தான். ஏற்கனவே தான் அறிந்த செய்தியில் அதிக கவனம் செலுத்தாமல் அப்சலோமின் நிலை என்ன என்று அன்பு தகப்பன் கேட்கிறான். அப்சலோம் கொல்லப்பட்ட செய்தியை இலைமறை காயாக கூஷி வெளிப்படுத்தினான். தன் அருமை மகன் மடிந்து விட்டான் என்ற செய்தி கேட்டு மனம் நொந்து தாவீது அழ ஆரம்பிக்கிறான். அரியணையில் ஏற வேண்டிய நீயா இப்படி இறந்து விட்டாய் என்று தன் மனதுக்குள் பல காரியங்களை நினைத்து அவன் அழுகிறான். தன் மார்பில் தூக்கி தாங்கி வளர்த்த அன்பு மகன் குத்தி கொல்லப்பட்ட செய்தி கேட்டு மனம் மடிவடைகிறான். ஏன் தாவீது தன்னை எதிர்த்த அப்சலோமுக்காக இவ்வளவு வருத்தப்பட்டான்? தாவீது அப்சலோமை நேசித்தான். அவனையே தன் அரியணைக்கு வாரிசாய் அமர வைக்க வேண்டும் என்று யோசித்திருந்த வேளையிலே அப்சலோமின் மரணம் தேவையில்லாத ஒரு மரணமாகப்பட்டதால் அவன் அழுகிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக தாவீது அப்சலோமின் ரட்சிப்பை பற்றி நிச்சயம் இல்லாதவனாய் அதிகம் அழுதான். ஒரு நிமிடம் நாம் நினைவுபடுத்தி பார்ப்போம். பாவத்தின் மூலம் பத்சேபாளுக்கு பிறந்த குழந்தை வியாதிப்பட்டிருக்கையில் தாவீது உபவாசித்து ஜெபித்தான். ஆனால் பிள்ளை இறந்தவுடன் தன் உடைகளை மாற்றி உணவு உண்டான். இந்த செயலுக்கு விளக்கம் கேட்ட காவலருக்கு தாவீது அளித்த பதில், பிள்ளை ஆண்டவரிடம் உள்ளது, நான் தான் அங்கு செல்ல முடியும் என்றான். அப்சலோம் ஆண்டவரிடம் செல்ல மாட்டான் என்பதை தாவீது அறிந்து அழுகிறான். தன் பிள்ளைக்காக அவன் பாரப்படுகிறான். பிரியமானவர்களே, தாவீதின் அன்பை சற்று யோசித்து பார்ப்போம். தன்னை எதிர்த்த குமாரனையும் நேசித்த அன்பு இது. இதைவிட மேலான அன்பு வேறு என்ன இருக்க முடியும்? ஆனால் தேவனுடைய அன்பு இதைவிட மேலான அன்பு. ரோமர் 5 அதிகாரம் 6-10 வசனங்களில் இந்த அன்பை பற்றித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து கூறுகிறார். நாம் பெலனற்றவர்களாய், அக்கிரமக்காரராய், பாவிகளாய், ஆண்டவருக்கு துரோகிகளாய் இருந்த காலத்தில் தன் சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி நம்மை அவர் நேசித்தார். இப்படிப்பட்ட அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம், இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது தன் மகனுடைய ரட்சிப்புக்காக பாரப்பட்டான். அதுவும் நாட்கள் கழிந்து சென்ற பின் பாரப்பட்டான். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் பாரப்படுகிறோமா? அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிப்போமானால் தாவீதை போல அழ வேண்டிய அவசியம் இருக்காது. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உபாகமம் 11:25 முன்பாகம்.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர், இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.